ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே பார்வதி கண்டம், அத்தியாயம் 18-19. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, காமதேவன் தன் நண்பனான வசந்தன் முதலானோரையும் அழைத்து கொண்டு அங்கு சென்று சிவபெருமான் மேல் தனது பாணங்களை செலுத்தினான். அப்பொழுது சிவபெருமானது மனம் பார்வதியின் பால் சென்றது. அவரது உறுதியும் தளரலாயிற்று. தனது உறுதி நிகழ்வது கண்டு யோகேஸ்வரனா சிவபெருமான் மிக்க வியந்து மனதில் சற்றே சிந்திக்கலானார். நானோ கடுந்தவம் ஏற்றுகிறேன். அதில் தடங்கள் எவ்வாறு வந்தது? தீய செயல் புரியும் எவன் இங்கு என் மனதில் விகாரத்தை, அதாவது மாறுதலை தோற்றுவித்தான்? இவ்வாறு ஐயம் கொண்டு சிந்தித்த பெரும் யோகியான சிவபெருமான் நாற்புறம் தன் கண்களை போடவிட்டார். அப்பொழுது தன் இடப்புறம் பானத்தை வில்லில் தொடுத்து நாணமுற்று நிற்கும் மன்மதன் மேல் அவரது பார்வை விழுந்தது. அறிவற்ற அந்த மதனன் தனது ஆற்றலில் செருக்கு கொண்டு திரும்பவும் பானத்தை இறைவன் மேல் விடத்தான் எண்ணியிருந்தான். நாரதா, இந்நிலையில் நிற்கும் காமன் மேல் பார்வை விழவே பரம்பொருளான சிவபெருமானுக்கு சினம் மூண்டது. முனிவரே, விண்வெளியில் வில்லில் பானத்தை தொடுத்து நிற்கும் காமன் வீணாகாத தனது பானத்தை சிவபெருமான் மேல் விடுத்தான். காமனது அம்பை தடுப்பது என்பது மிக மிக கடினமன்றோ? ஆனால் பரமசிவனாரிடம் வீணாகாத அச்சரமும் வீணானது. சிறந்து நிற்கும் சிவபெருமானிடம் சென்றதும் அச்சரம் அமைதியுற்றது. தன் சரம் சிவபெருமானிடம் வீணானது கண்டு மன்மதன் மிகவும் பயந்தான். காலனை வென்ற இறைவன் தன் எதிரில் இருப்பது கண்டு நடுங்கி இந்திரன் முதலிய தேவர்களை நினைத்தான். முனிவரே, காமன் தனது முழு முயற்சியும் வீணாகவே பயத்தினால் கலங்கினான். காமன் நினைக்க இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் அங்கு வந்து சிவபெருமானை வணங்கி துதிக்கலாயினர். தேவர்கள் துதித்து நிற்கும் அதே வேளையில் சினங்கொண்ட சிவபெருமானது திருநெற்றியின் நடுவில் விளங்கும் மூன்றாவது திருக்கண்ணிலிருந்து ஒரு பெரும் தீப்பொறி வெடிக்கிளம்பியது. அதன் தீப்பிழம்பு ஊடுத்தி போல் மேல் நோக்கி கிளம்பி விண்வெளி முழு முற்றும் பரவி நாற்புறமும் சுற்றி பின் தரையில் வந்து விழுந்தது. நல்லவனே இறைவா, பொறுத்து மன்னித்தருடுங்கள், மன்னித்தருடுங்கள் என்று தேவர்கள் வேண்டத் தொடங்கும் முன்பே அந்த தீ காமனை எரித்து சாம்பராக்கியது. வீரனான காமன் கொல்லப்பட்டதும் தேவர்களுக்கு பெரும் துக்கம் உண்டாயிற்று. அவர்கள் அந்தோ என்ன நடந்துவிட்டது என்று மனங்கலங்கி உரத்த குரலில் கதறலானார்கள். அப்பொழுது மனம் நொந்த பார்வதியின் திருமேனி விழுத்தது, உதிரம் உறைந்தது. தன் தோழிகளை அழைத்துக் கொண்டு தன் அரண்மனை சென்றாள். மதனன் எரிந்த அந்த நொடியில் ரதிதேவி மூர்ச்சையானாள். இறந்துதான் விட்டாளோ என்று தோன்றியது. சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்த அவள் மனம் நொந்து கலங்கி பலபடியாக அழுது புலம்பினாள். ரதி புலம்பல், ஐயோ நான் என்ன செய்வேன், எங்கு செல்வேன், தேவர்கள் என்ன காரியம் செய்து விட்டனர், செருக்கிக் கிடந்த என் கணவனை அழித்து விட்டனரே, ஐயோ என் மணாளரே, மன்மதா உயிர் காதலரே, எனக்கு இன்ப சுகத்தை தரும் என் உயிரே, அந்தோ என் உயிர் தலைவரே, இங்கு இப்பொழுது என்ன விபரீதம் நடந்துவிட்டது? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு பலவாறாக புலம்பி அழும் ரதிதேவி கைகால்களை உதைத்துக் கொண்டு தன் தலைமுடியை பித்துக் கொள்ளலானாள். இப்புலம்பலை கேட்டு அவ்வனத்தில் உள்ள காட்டுமாசிகளும் மரம் செடிகொடிகளான தாவரங்களும் கூட மிக்க வருந்தின. இதற்கிடையில் இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சிந்தித்த வண்ணம் ரதியை தேற்றத் தொடங்கினர். தேவர்கள் கூறல், ரதிதேவி, உன் கணவனான காமனின் திருமேனி சாம்பலில் கொஞ்சம் எடுத்து பாதுகாத்து வை, பயத்தை விடு. நம் அனைவரின் ஒப்பற்ற தலைவரான சிவபெருமான் காமனை மறுபடியும் உயிர்த்தெழச் செய்வார். நீ உன் காதலனை திரும்பவும் அடைவாய். எவரும் யாருக்கும் இன்பத்தையே தருபவரும் அல்ல, எவரும் துன்பத்தையே தருபவரும் அல்ல. அவரவர் தம் கர்ம வினைகளையே பயனாக அனுபவிக்கிறார்கள். வீணாக நீ தேவர்கள் மேல் குற்றம் கூறி வருந்துகிறாய். இவ்வாறு ரதிதேவிக்கு ஆறுதல் கூறிய தேவர்கள் சிவபெருமானிடம் வந்து பக்தியோடு அவரை மகிழ்வித்து மேலும் கூறலானார்கள். தேவர்கள் கூறல், இறைவா, அடியர்க்கு அடியவர்க்கு எளியவா, மகேசா, கருணை கொண்டு நாங்கள் கூறும் நல்வார்த்தைகளுக்கு செவிசாற்ற வேண்டும். சங்கரா, காமனின் செயல்பற்றி சற்று அமைதியுடன் சிந்தியுங்கள். அவனது செயலில் துளியாகிலும் தன்னலம் உண்டா? தீயவனான தாரகாசுரனது கொடுமையில் வாடும் நாங்கள் ஒன்று கூடியே அவனை இச்செயலில் ஈடுபடுத்தினோம். தலைவரே, தாங்களோ சங்கரர், நன்மையே செய்பவர், இதை தாங்கள் தவறாக எண்ணக்கூடாது. அனைத்தும் அழிப்பவர் தாங்கள். கையிலே வாழ்கிறவா, கற்பரசியான ரதிதேவி சோகத்தில் ஆழ்ந்து தனித்திருந்து கதறி புலம்பித் தவிக்கிறாள். தாங்கள்தான் அவளுக்கு தேற்றரவு சொல்ல வேண்டும். சங்கரா, இச்சிலத்தின் வாயிலாக தாங்கள் மதனனை கொன்றிருப்பீர்களேயானால் தாங்கள் இப்பொழுதே தேவர்களான எங்கள் அனைவரையும் மற்றும் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் கொன்றொழிக்க விரும்புவதாகத்தானே நாங்கள் எண்ணுவோம். ரதிக்கு துன்பத்தை தந்து தேவர்களான நாங்கள் அனைவரும் மனம் நொந்துள்ளோம். ஆகவே தாங்கள்தான் ரதியின் சோகத்தை போக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தேவர்கள் அனைவரது வேண்டுதலையும் செவிமடுத்த இறைவன் மனம் மகிழ்ந்து கூறத் தொடங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், தேவர்களே, முனிவர்களே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். என் சினத்தினால் நடந்தது நடந்ததுதான், அது மாறுபடாது. ருக்மிணியின் கணவனான ஸ்ரீ கிருஷ்ணன் பூமியில் திரு அவதாரம் செய்யும் வரை ரதியின் கணவனான மதனன் உடலின்றி அனங்கனாக இருப்பான். ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகையில் இருந்து கொண்டு ருக்மிணியின் திருவயிற்றில் புத்திரர்களை தோற்றுவிக்கும் பொழுது இம்மதனனும் அவர் மகனாக பிறப்பான். அப்பொழுது இவனது பெயர் பிரத்யும்னன் எனப்படும். இதில் சந்தேகமே வேண்டாம். அவன் பிறந்ததும் சம்பாசுரன் அவனை கவர்ந்து செல்வான். பின்பு அவன் அக்குழந்தையை கடலில் எறிவான். குழந்தை இறந்ததாக நினைத்து தன் நகரம் திரும்புவான் அம்மூடன். ரதியே, அதுவரை நீ சம்பராசுரனது நகரத்தில் விருப்பம் போல் வசித்து வா. அங்கு உன் கணவனான மதனன் பிரத்யும்னனாக திரும்ப உனக்கு கிடைப்பான். அங்கு மன்மதன் உன்னோடு கூடி சம்பராசுரனை கொன்று நலம் பெறுவான். தேவர்களே, பிரத்யும்னன் என்று பெயர் கொண்ட மன்மதன் தன் மனைவியான ரதியையும் சம்பரனது செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு திரும்பவும் தன் நகரம் வந்து நலமுடன் இருப்பான். நான் சொல்வது முற்றிலும் உண்மை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சிவபெருமானது சொல்லை செவமெடுத்த தேவர்களது மனதில் மகிழ்ச்சி பொங்கியது. இரு கை கூப்பி வணங்கிய செந்நியராக கூறலாயினர். தேவர்கள் கூறுகிறார்கள், தேவதேவரே, மகாதேவா, கருணைக்கடலே, இறைவா, தாங்கள் விரைவிலேயே காமதேவனுக்கு உயிர் பிச்சை அளித்து ரதியின் உயிரை காத்தருள வேண்டும். தேவர்கள் கூறியதை கேட்டு மகிழ்ந்த கருணைக்கடலான இறைவன் திரும்பவும் மகிழ்ச்சியோடு கூறலானார், தேவர்களே, நான் மகிழ்ந்தேன். காமனை அனைவரின் உள்ளத்திலும் உயிரோடு உலாவச் செய்கிறேன். அவன் எனது கணங்களில் ஒருவனாக உலாவருவான். நான் உங்கள் துன்பங்களை துடைக்கிறேன். நீங்கள் உங்கள் இருப்பிடம் செல்லலாம். இவ்வாறு கூறிய சிவபெருமான் துதித்து நிற்கும் தேவர்கள் காண மறைந்தருளினார். விண்ணவர்கள் கவலை ஒழித்து மகிழ்ந்தனர். முனிவரே, இறைவனது சொல்லில் நம்பிக்கை கொண்ட தேவர்கள் ரதியிடம் இறைவன் கூறியதை கூறி தேற்றி தங்கள் இருப்பிடம் சென்றனர். முனிவரே, காமனது மனைவி ரதிதேவி சிவபெருமான் கூறியவாறு சம்பரனது நகரம் சென்று இறைவன் கூறிய காலத்தை எதிர்நோக்கி இருந்தாள். அத்தியாயம் 20-21. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, ஸ்ரீ ருத்ரனது நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்போந்த தீ காமதேவனை எரித்து பொசுக்கி சாம்பராக்கியதோடன்றி எவ்வித உபயோகமும் இல்லாமல் என் திசைகளிலும் பரவி பொசுக்கியது. இதனால் மூலகங்களிலும் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஆ என என்று அலறின. அப்பா, உடனே தேவர்களும் ரிஷிகளும் என்னிடம் சரணமடைந்தனர். அவர்கள் அனைவரும் நிலை தடுமாறி மிகவும் கலங்கி இரு கை கூப்பி என்னை துதித்து வணங்கி தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டனர். அதை செவிமடுத்த நான் சிவபெருமானை நினைந்த வண்ணம் அதற்கான காரணத்தை நன்கு சிந்தித்து மூவுலகங்களையும் காப்பாற்ற வேண்டி மரியாதையுடன் அத்தீயிடம் சென்றேன். அத்தீயோ கொழுந்து விட்டறிந்து கொண்டு மூவுலகங்களையும் சுட்டரித்து விடுமோ என்று அஞ்சுமாறி இருந்தது. ஆனால் சிவபெருமானது திருவருளால் பெற்ற திரளால் நான் உடனே அத்தீயை செயலெடுக்கச் செய்தேன். முனிவரே, மூவுலகங்களையும் சுட்டரித்து விட விரும்பும் அத்தீயின் தாங்குணாத சினத்தை தணித்து அதை ஒரு பெண் குதிரையாக்கியேன். இப்பொழுது அதன் முகத்திலிருந்து வெம்மை நீங்கிய குளிர்ந்த தீப்பிழம்பே வெளிப்படுவதாயிற்று. சிவபெருமானது விருப்பப்படி உலகின் நலன் கருதி பெண் குதிரை வடிவான அவ்வடவைத்தியை எடுத்துக்கொண்டு நான் கடற்கரை அடைந்தேன். முனிவரே, நான் வருவதைக் கண்ட கடலரசன் ஓர் அழகிய திருமேனி தாங்கி இரு கை கூப்பிய வண்ணம் மூலகங்களுக்கும் பாட்டனான என்னிடம் வந்து முறைப்படி துதித்து வணங்கி மகிழ்ச்சியோடு கூறலானான். பிரம்மதேவரே, தாங்கள் இங்கு வந்த காரணம் யாதோ? நான் தங்களது பணியாள், ஆகவே சிறிதும் தயக்கமின்றி கூறுங்கள். கடலரசன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த நான் உலக நலனை கருதி சிவனை நினைந்த வண்ணம் தெளிவாக கூறலானேன். அன்பனே, கடலரசனே, நீயோ சிறந்த அறிஞன். மூவுலகங்கட்கும் நன்மையே புரிபவன். சிவருமானது இச்சைப்படி மனமகிழ்ச்சியோடு உன்னிடம் கூறுகிறேன். பெரும் சக்தி படைத்த இப்பெண்குதிரை சிவருமானது பெருஞ்சினத்தின் வடிவம். இச்சினத்தி காமனை எரித்து பின் மூவுலகங்களையும் எரிக்க தலைப்பட்டது. இதைக் கண்டு வருந்தும் தேவர்களது வேண்டுகோளின்படியும் சிவபெருமானது விருப்பப்படியும் அங்கு சென்று அதை செயலடக்கச் செய்தேன். பின் அதையே வடவை என்னும் பெண் குதிரையாக்கி இங்கு அழைத்து வந்துள்ளேன். நீர்நிலைகளுக்கு அரசே, உலகின் நலன் கருதி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அனல் கக்கும் வாயுடைய பெண் குதிரையாக நிற்கும் சிவபெருமானது சினத்தியை நீ பிரளய காலம் வரை உன்னிடம் வைத்திரு. நான் அங்கு வந்து வசிக்கும் போது சிவனின் இத்தீயை நீ விட்டுவிடலாம். உனது நீரே தினமும் இதற்கு உணவாகும். நீ முழு முயற்சியோடு இதை உன் மேலேயே வைத்து காக்க வேண்டும். ஆழங்காண இயலாத உன்னுடைய அடித்தளத்திற்கு செல்லாமல் கவனமாக பாதுகாத்துவா. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நான் கூறியதும் ஸ்ரீ ருத்ரரது சிரத்தியான வடவைத்தியை தான் தாங்கி நிற்பதாக கடல்ரசன் ஒத்துக்கொண்டான். இது பிறரால் முடியாததாயிற்று. பின்பு அந்த வடவைத்தீ கடலில் நுழைந்து தன் கொழுந்து விட்டறியும் தீநாக்குகளால் கடல் நீரையும் எரிக்கத் தொடங்கியது. முனிவரே, இதனால் மனம் மகிழ்ந்த நான் என் உலகம் வந்தேன். தெய்வீக வடிவேற்ற கடல் அரசனும் என்னை வணங்கி மறைந்தான். சிவபெருமானது சிரத்தியின் அச்சத்திலிருந்து விடுபட்ட உலக மக்கள் மன நிறைவு பெற்றனர். தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ந்தனர். நாரதர் கேட்கிறார், கருணைக்கடலே, மதனன் எரிக்கப்பட்ட பின் மலைமகளான பார்வதி பிராட்டி என்ன செய்தாள்? தன் இரு தோழிகளையும் அழித்துக் கொண்டு எங்கு சென்றாள் என்பதையெல்லாம் எனக்கு கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், சிவபெருமானது நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய தீ காமனை எரித்த போது மூவலகங்களிலும் எதிரொலிக்க விண்ணதிர பெருத்ததொரு சத்தம் தோன்றியது. அப்பேரொலியையும் காமதேவன் எரிந்ததையும் கண்டு மனங்கலங்கிய பார்வதி பிராட்டி தன் இரு தோழிகளுடன் தன் அரண்மனைக்கு சென்றாள். தன் பரிவாரங்கள் சூழ இருந்த இமவான் அப்போரே பேரொலி கேட்டு மிக பெரிதும் வியந்தான். அங்கு கைலை மலையில் பணிவிடை செய்யச் சென்ற தன் மகனை நினைந்து மிக்க கவலை கொண்டான். இதற்குள் சிவனது பிரிவால் வருந்தும் பார்வதி பிராட்டி சற்று தொலைவில் வருவதைக் கண்டான். கலக்கமுற்று வரும் தன் மகளைக் கண்ட இமவான் துன்பம் தாளாது உடனே அவளருகில் சென்று அவளது கண்களை தன் கைகளால் துடைத்து, சிவையே, பார்வதி, என்ன பயம், ஏன் அழுகிறாய் என்று கேட்டு அவளை தன் மடியில் ஏற்றி உட்கார வைத்துக் கொண்டு பேற்றறிவு செய்த வண்ணம் தன் அரண்மனைக்கு கூட்டிச் சென்றார். மதனனை எரித்ததும் மகாதேவர் மறைந்தருளினார். அதனால் அவரை காணாத பார்வதி விரகத்தீயில் விதும்பினாள். அவளுக்கு எங்கும் எதிலும் இன்பமோ அமைதியோ கிடைக்கவில்லை. தந்தையின் அரண்மனை சென்று தாயை கண்டதும் தான் ஏதோ ஒரு புதிய பிறவி பெற்றதாக உணர்ந்தாள். அந்தோ நான் பாழாகிவிட்டேனே என்று கூறி தன் அழகை நொந்து கொண்டாள். தோழிகள் ஆறுதல் கூறியும் தன் நிலை அடைந்தாள் இல்லை. தூங்கும் போதும் உணவருந்தும் போதும் நீராடும் போதும் உலாவும் போதும் ஏன் தோழிகள் நடுவில் இருக்கும் போதும் கூட மகிழ்ச்சியோ இன்பமோ சிறிதும் பெறவில்லை. நான் ஏன் பிறந்தேன்? இந்த அழகுதான் எனக்கு வேண்டுமா? என் செயலெல்லாம் வீணாகியதே என்று திரும்ப திரும்ப கூறி சிவபெருமானது திருவிளையாளர்களை நினைத்த வண்ணம் சிவனாரது பிரிவாற்றாமையால் வருந்தி இழைத்து துன்புற்றாள். என்றும் எப்பொழுதும் வாயிலே சிவநாமம். உடல் தந்தை வீட்டில் இருந்ததே தவிர உயிரும் மனமும் சிவனாரிடம். சோகத்தில் ஆழ்ந்த அவள் சிற்சில சமயம் மூச்சித்து விழுவாள். பெருமனத்தவர்களான இமவான், அவர் மனைவி மேனை, அவர்களது மகன் மைனாகம் ஆகிய அனைவரும் அவளை தேற்றிய போதும் சிவபெருமானை அவளால் மறக்க முடியவில்லை. அறிஞரான தேவரிஷியே, நாரதா, திருப்பம் போல் சுற்றித் திரியும் நீ ஒரு சமயம் இந்திரன் அனுப்ப இமமானிடம் சென்றாய். பெருமனத்தவனான இமமானும் உன்னை வரவேற்று உயர்ந்த ஆசனம் அளித்து உபசரித்து நலன் விசாரித்தான். தன் மகளது செயல் அனைத்தையும் தொடக்கம் முதல் கூறலானான். சிவபெருமானுக்கு அவள் சேவை செய்ய தொடங்கியது, காமனை அவர் எரித்தது முதலானவற்றையும் கூறினான். முனிவரே, இவற்றையெல்லாம் கேட்டறிந்த நீ மலையரசனிடம், மன்னவா, சிவபெருமானை துதித்து வா என்று கூறி விடைபெற்று தனித்திருக்கும் பார்வதி பிராட்டியிடம் சென்றாய். நீதான் எப்பொழுதும் சிவபெருமானை சிந்தித்து இருப்பவனாயிற்றே. நீ பரமசிவபக்தன், உலகிற்கு நன்மையே செய்பவன், சிறந்த ஞானி வேறு. ஆகவே பார்வதியிடம் வந்த நீ அவளது நலன் கருதி உண்மையை உள்ளபடி கூறலானாய். நாரதனாகிய நீ கூறியது, காளியே, நான் சொல்வதை கேள். உன்மேல் கொண்ட கருணையால் உண்மையை கூறுகிறேன். நான் கூறுவது உனக்கு முற்றிலும் ஹிதம் செய்யும். அப்பழுக்கற்றது. நீ விரும்பியதை தரவல்லது. நீ சிவபெருமானுக்கு சேவை செய்தாய். ஆனால் அது ஒரு தவமாக இன்றி செருக்காக இருந்தது. ஏழைக்கிறங்கும் சிவபெருமான் உனது செருக்கைத்தான் அழித்தார். சிவையே, உனது கணவரான சிவபெருமான் பற்றற்றவர், பெருநிலை யோக புருஷர், மன்மதனை எரித்தவர். உன்னை நலமுடன் விடுத்ததன் காரணம் அவர் அடியாருக்கு அருளுபவர். ஆகவே நீ சிறந்ததொரு தவத்தை செய். நீண்ட நாட்கள் சிவபெருமானை பூஜித்து வா. தவத்தின் வாயிலாக நீ தூயவளான பின் சிவபெருமான் உன்னை தன் மனைவியாக்கிக் கொள்வார். நன்மையே செய்யும் சிவனை நீயும் ஒருபோதும் விட்டிருக்க மாட்டாய். தேவி, நீ முழு முயற்சியோடு சிவனையே உனதாக்கிக் கொள்ள முயற்சி மேற்கொள். சிவனைத் தவிர வேறு எவரையும் நீ மணந்து கொள்ள மாட்டாய். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, நீ கூறியதை கேட்ட காளி சற்றே பெருமூச்செறிந்து இரு கைகளையும் கூப்பி மகிழ்ச்சியோடு கேட்கலான் நாள். பெரியோரே, தாங்களோ அனைத்தும் அறிந்தவர். உலகின் நன்மையையே நாடுபவர் சிவபெருமானை ஆராதிக்க எனக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை தாருங்கள். நாரதா, பார்வதி வேண்டவே நீ சிவபெருமானது திரு ஐந்தெழுத்தை முறைப்படி அவளுக்கு உபதேசம் செய்தாய். மேலும் அம்மந்திரத்தில் அவளுக்கு தீவிர ஈடுபாடு வரவேண்டி அதன் சிறந்த பெருமைகளையெல்லாம் கூறினாய். நாரதர் கூறுகிறார், பார்வதி தேவியே, இத்திரு ஐந்தெழுத்தின் பெருமையை கேள். இதை கேட்ட பொழுதே சிவபெருமான் பெருமகிழ்ச்சி கொள்வார். இம்மந்திரம் மந்திரங்கள் அனைத்திற்கும் தலையாயது, விரும்பியதை விரும்பிய வண்ணம் தருவது, சிவபெருமானுக்கு உகந்தது, ஜபிப்பவனுக்கு போகம் மோட்சங்களை அளிப்பது. பெரும்பேறு பெற்றவளே, இத்திரு ஐந்தெழுத்தை முறைப்படி ஜபிப்பதால் சிவபெருமான் நிச்சயம் விரைவிலேயே உன் எதிரில் காட்சி அளிப்பார். ஆச்சார அனுஷ்டானங்களோடு அவரது சொரூபத்தையே தியானம் செய்த வண்ணம் திரு ஐந்தெழுத்தை ஓதிவா. இதனால் நீ சேவிக்கும் சிவபெருமான் விரைவிலேயே மனம் மகிழ்வார். சிவன் உன் பயமாகுமாறு தவம் செய். ஒருவேளை தவத்தினால் சிவபெருமான் உன் பயமாகலாம். தவத்தினால்தான் அனைவருக்கும் விரும்பிய பயன் கிட்டுகிறது, இல்லையேல் இல்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நீயோ பரமசிவ பக்தன், விருப்பம் போல் திரிபவன். பார்வதியிடம் இவ்வாறு கூறிய நீ தேவர்களது நலத்தில் நாட்டம் கொண்டு சொர்க்கம் சென்றாய். நீ உபதேசித்த திரு ஐந்தெழுத்தை பெற்ற பார்வதி பிராட்டி மிகவும் மகிழ்ந்தாள். அத்தியாயம் 22. பிரம்மதேவர் கூறுகிறார், தேவரிஷியே, நீ சென்ற பிறகு மனம் மகிழ்ந்த பார்வதி பிராட்டி தவத்தினாலேயே தான் சிவபெருமானை பெற முடியும் என்றெண்ணி கடுந்தவம் செய்ய மனத்தில் உறுதி கொண்டாள். தன் தோழிகளான ஜெயை விஜயை மூலம் பெற்றோரிடம் விடை கொண்டாள். தந்தை ஒப்புதல் அளித்தாலும் அன்பிற்கு ஆட்பட்ட தாய் பலவாறாக சொல்லி தவம் செய்வதிலிருந்து தடுத்தாள். வீட்டை விடுத்து தொலைதூரம் மனம் சென்று தவம் செய்வதா என்பதே அவளது எண்ணம். ஊ என்றால் குழந்தாய், மா என்றால் வேண்டாம், அதாவது தவம் செய்ய வெளியே செல்ல வேண்டாம் என்று மேனை தழைத்ததால் அன்று முதல் பார்வதியின் திருப்பெயர் உமா என்றாயிற்று. ஆசிரியர் குறிப்பாக இக்கருத்தையே காளிதாச மகாகவி தன் குமார சம்பவம் என்னும் காப்பியத்தில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், தாம் பார்வதி தியாபிஜனேன நான்னா பந்து பிரியாம் பந்து ஜனோ ஜுஹாவ உமேதி மாத்ரா தபசோ நிஷித்தா பச்சாது மாக்கியாம் சுமுகி ஜகாம என்று குமார சம்பவத்திலே குறிப்பிடுகிறார். முனிவரே, மலை அரசனது மனைவி மேனை தான் தடுத்ததால் பார்வதியை துக்கமடைந்தது கண்டு தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மகளை தவம் செய்ய அனுமதித்தார். உயர்ந்த விரதங்களை கடைபிடித்து ஒழுகும் பார்வதி தன் தாயின் அனுமதி கிடைத்ததால் மிகவும் மகிழ்ந்து சிவனை நினைந்தார். மகிழ்ச்சியோடு தாய் தந்தையரை வணங்கிய பார்வதி தன் இரு தோழிகளையும் அழைத்துக் கொண்டு தவம் செய்ய கிளம்பினாள். மனத்திற்கு ஏந்த உயர்ந்த ஆடைகளை களைந்து மரபுரி தரித்து இடுப்பில் முஞ்சிப்புள்ளினாலான மேகலையை தரித்தாள். முத்து மாலைகளை துறந்தாள். உயர்ந்த மாந்தோலை மேலாடையாக கொண்டாள். பின்பு கங்கை உற்பத்தியாகும் கங்கோத்ரி என்னும் மலைமுகட்டிற்கு சென்றாள். தியானத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமான் மன்மதனை எரித்த இடமான இமயமலையின் தாழ்வரையே கங்காவதரணம் செய்த இடமாகும். இவ்வுயர்ந்த புண்ணிய தலத்தில் தான் பார்வதி பிராட்டியும் தவம் செய்ய தொடங்கினாள். கௌரியான பார்வதி தவம் செய்ததால் அவ்விடம் கௌரி சிகரம் என்று பெயர் பெற்றது. தன் தவம் பயனை தருமா என்று சோதிப்பதற்காக பழம் தரும், அதாவது பயன் தரும் பல பல அழகிய மரங்களை அங்கு நட்டாள். பார்வதி பிராட்டி முதலில் தவம் செய்யும் இடத்தை தூயதாக்கி அங்கு ஒரு மேடை அமைத்தாள். பின்பு முனிவர்களுக்கும் இயலாத கடும் தவத்தை ஏற்றாள். புலன்களையும் மனதையும் அடக்கி அம்மேடையில் அமர்ந்து தவம் செய்யலானாள். ஆணி ஆடி மாதங்களான வெயிற் காலத்தில் தன் நாற்புறங்களிலும் தீ மூண்டெறிய அதன் நடுவில் அமர்ந்து திரு ஐந்தெழுத்தை ஓதுவாள். மழைக்காலமான ஆமணி புரட்டாசி மாதங்களில், அதாவது வருஷ ருத்து காலத்தில், தவம் செய்யும் திட்டின் மேலோ அல்லது பெரியதொரு பாறாங்கல் மீதோ அமர்ந்து பெருமழையில் நனைய நனைய தவம் செய்வாள். குளிர்காலத்தில் உணவை விடுத்து குளிர் நீரில் நின்றும் இரவில் பனிப்பாறையில் அமர்ந்தும் தவம் செய்வாள். இவ்வாறு திரு ஐந்தெழுத்தை மனமன்றி ஓதிய வண்ணம் வேண்டிய வேண்டியாங்கு நல்கும் சிவபெருமானை நினைந்தவாறு தவம் செய்யலானாள். தினமும் இடையில் நேரம் வாய்த்தபோது தன் தோழிகளோடு தான் நட்ட செடிகளுக்கு நீரூற்றுவாள். அங்கு வரும் விருந்தாளிகளுக்கு விருந்து படைத்து உபசரிப்பாள். மன தூய்மை உடைய பார்வதி பெரும் புயற்காற்று, பொறுக்க முடியாத குளிர், பலவாறான மழை, பொறுக்க முடியாத வெயில் ஆகியனவற்றையும் பொறுத்தாள். பலவாறாக தோன்றிய இன்னல்கள் பற்றியும் சிறிதும் கவலை கொள்ளவில்லை. சிவ பரம்பொருளையே நினைந்த வண்ணம் அசையாது நின்றாள். முதல் ஆண்டில் பழங்களே உணவு, இரண்டாம் ஆண்டு காய்ந்த சருகு இலைகளே உணவு. இவ்வாறு தவத்தில் பல்லாண்டுகள் கழித்தாள். இதன்பின் சருகு இலைகளை தின்பதையும் விடுத்தாள். பட்டினியே உணவு. ஆனால் தவத்திலிருந்த உறுதி சிறிதும் குறையவில்லை, மேலும் வளரலாயிற்று. இமமான் மடந்தை இலைச்சருகு உண்பதையும் விடுத்ததால் தேவர்கள் அவளை அபர்ணா என அழைத்தனர். இதன்பின் ஒரு கால் ஊன்றி மற்றொரு கால் மடித்து சிவனை நினைந்து திரு ஐந்தெடுத்தை ஓதிய வண்ணம் கடுந்தவம் இயற்றினாள். மரபுரியும் மான் தோலுமே அவள் உடலை மறைத்தன. தலையிலோ கூந்தல் சடைக்கற்றையாயிற்று. இவ்வாறு சிவனை நினைந்து நினைந்து தவம் இயற்றும் பார்வதி தவத்தில் முனிவர்களையும் மிஞ்சினாள். இவ்வாறு தவம் இயற்றும் பார்வதிக்கு 3000 வருடங்கள் உருண்டோடின. சிவபெருமான் 60,000 வருடங்கள் தவம் இயற்றிய அதே இடத்தில் ஒரு நொடி நின்ற பார்வதி பிராட்டி இவ்வாறு நினைக்க நானாள். அவருக்காக முறை தப்பாது நான் இங்கு கடுந்தவம் இயற்றுவது அவருக்கு இப்பொழுது தெரியாதா? வெகு காலமாக தவம் செய்யும் என்னை காண அவர் வராத காரணம் என்னவோ? உலக மக்களும் வேதங்களும் முனிவர்களும் எப்பொழுதும் அவரது பெருமையை துதித்து பாடுகின்றனர். அவர்கள் கூறுவதோ, சிவபெருமான் அனைத்தும் அறிவார், அனைத்திலும் ஆன்மாவாக விளங்குபவர், அனைத்தையும் சமமாக காண்பவர், செல்வங்கள் அனைத்தையும் அருள்பவர், தெய்வீக சக்தி படைத்தவர், அவரவர் எண்ணுவதை எண்ணியவாறு அறிபவர், அடியார்கள் வேண்டுவதை வேண்டியவாறு அளிப்பவர், இன்னல்கள் அனைத்தையும் களைபவர் என்று. நான் ஆசைகளை களைந்து எருதுக்கொடியோனான சிவபெருமானிடமே மனமொன்றி பக்தி செய்தது உண்மையானால் நலனே நல்கும் சிவபெருமான் எனக்கு அருள் புரியட்டும். நாரத முனிவரால் உபதேசிக்கப்பட்ட சிவ பஞ்சாட்சரமான திரு ஐந்தெழுத்தை ஊன்றிய பக்தியோடு முறை பெறலாது நான் ஜபித்திருப்பேனாயில் சிவபெருமான் எனக்கு அருள் புரியட்டும். உலகியலின் மாயையான மாறுபாடுகளுக்கு ஆட்படாமல் வேறு எந்த ஒரு சிந்தனையுமின்றி பக்தியோடு சிவபெருமானை நான் போற்றி புகழ்வது உண்மையாகில் சிவபெருமான் என்மேல் பரிபூர்ண கருணை கொள்ளட்டும். தலையில் சடைமுடியும் அறையில் மரபுரியும் தரித்த பார்வதி இவ்வாறான சிந்தனையிலேயே நித்தமும் ஊன்றி தலையை கீழே சாய்த்து வணங்கிய வண்ணம் வெகுகாலம் தவம் செய்தாள். முனிவர்களும் அற்றுதற்கரிய உயர்ந்த தவம் அவளது தவம். இவ்வாறான தவத்தைக் கண்டு ஆடவர்களும் வியந்து போற்றினர். முனிவரே, பார்வதி தேவியின் செய்யும் தவத்தின் மற்றொரு பெருமையையும் கூறுவேனாக, கவனமாக கேள். பார்வதியின் கடுமையான அத்தவம் வியப்பிற்கு உரியதாக அமைந்தது. ஒன்றுக்கு ஒன்று பகை பாராட்டும் பிராணிகளும் அவளுடைய ஆசிரமத்தருகில் பகை மறந்திருந்தன. பகைமை குணம் பாராட்டும் விலங்குகளான சிங்கம் பசு முதலியனவும் பார்வதி தேவியின் தவ வலிமையால் ஒன்றுக்கொன்று தீங்கு செய்யா வண்ணம் அமைதியாக இருந்தன. பகை கொண்ட எலி பூனை முதலியனவும் அவ்வாசிரமத்தில் கோபம் முதலிய விகாரங்களை விடுத்திருந்தன. மரங்கள் பழுத்த பழங்களை தந்தன. பசும் புத்தரைகளும் பன்னிற பூக்களும் அத்தபோவனத்தின் அழகை பெருக்கின. அவ்வனமே ஒரு கைலையோ என அமைந்தது. பார்வதியின் தவம் பயன் தருவதாக அமைந்தது.